ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவர், உமக்கு நன்றி. எங்களை நடத்துகிற தேவ ஆவியானவர், எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், ஓ உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாள் உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உங்களுடைய நோக்கம் நிறைவரட்டும். ஆவியானவரே, எங்களை ஆண்டு எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. இயேசுக்கு தாபத்தில் வேண்டிக் கொள்ளுறவுக்கு நல்ல பிதாவே, ஆவே ஆவே உட்கார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் 31வது சங்கீதம். சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். 31வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம்.
எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உழைந்து போயிட்டு, என் சத்துருக்குளாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும், எனக்கு அறிமுகமான ஆனவர்களுக்கு அர்ப்பணிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல் எல்லா எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும்.
என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இது சங்கீத கார்டுக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. என் காலங்கள் என் வருஷங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்றது. ஒரு மனுஷன் பிறந்து எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு காலம் இந்த பூமியிலே அவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாலே நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், என்னுடைய காலங்கள் என்னுடைய வருஷங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துவங்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அர்த்தம் என்ன? நீர் குறித்த காலங்களுக்கு முன்பே என் சத்துருக்கள் என் உயிரை வாங்காதபடி காத்துக்கொள். தாவீது ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். என்னுடைய காலங்கள் என்னுடைய வருஷங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் எனக்கு முன்குறித்த காலத்துக்கு முன்பே வருஷங்களுக்கு முன்பே என் சத்துருக்கள் என் உயிரை வேட்டையாட விடாதரும். தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பப்படுகிறார். அவர் எழுதியிருக்கிற சங்கீதங்களும் அவர் செஞ்சிருக்கிற விண்ணப்பங்களையும் பார்க்கும் போது அவர் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பும் அவர் தேவனை குறித்து வைத்திருக்கிற விசுவாசமும் கர்த்தரை குறித்து அவனுக்கு இருந்த வெளிப்பாடும் என் மெய்சிலுக்கு வைக்கிறார். வாட் எ பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். கர்த்தரையே சார்ந்து அவரையே நம்பி அவருக்காகவே வாழ்ந்தார். ஆகவேதான் என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீங்கள் நடக்கவில்லை. என் தாசனாகிய தாவீது உத்தமமாய் என்னை பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றவில்லை என்று சொல்லி தாவீதுக்கு பின்பாடு வந்த ராஜாக்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தாவீதை தான் முன்மாதிரியாக வைத்து மற்ற ராஜாக்களோடு டீல் பண்ணார். என் கறிவானவர்களே, காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது இந்த அறிவு எனக்கும் உனக்கும் இருக்கணும். நான் சொல்றது கேளுங்க, உன்னை பிறக்க வச்ச ஆண்டவருக்கு உனக்கு உன்னை இறக்கி வைக்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. நீயும் நானும் எவ்வளவு காலம் எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு வருஷங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார். அதிலும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்துதான் நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயமே ஆரம்பமாகும். ஆகவே குறிக்கப்பட்ட காலங்கள் நிறைவேறுவதற்கு முதல் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை அறிந்துகொள். குறிக்கப்பட்ட உன் காலங்கள் தேவனால நிறைவேறுவதற்கு முன்பு உடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய பாரம், இவைகளை குறித்து நீ அறிந்து கொள்வது நல்லது. அவன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த விருப்பம் தாவீதுக்குள்ள இருந்திருக்கு. சோ நான் வாசித்த இந்த மேற்பகுதிகளை நீங்க வாசித்தால் ஆச்சரியமாக 12 வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு, செத்தவனை போல மறித்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். அது மட்டுமில்ல, உடைந்த பாத்திரம் போலானே, broken vessel, உடைந்து போன ஒரு பாத்திரம் அல்லது உருக்குலைந்த பாத்திரம், formless, உடைந்து போன பாத்திரம். தாவீது கதறுகிறார் கர்த்தரை நோக்கி. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கோலியாத்தை எதிர்த்து வீழ்த்தினவன், வாலிப வயதிலே பராக்கிரமமான காரியங்களை செய்தவன், யுத்தத்திலே இஸ்ரவேலருக்கு துணை நின்று தேவனுடைய நாமத்திலே விசுவாசத்திலே பிலிஸ்தியரை தோற்கடிக்க பண்ணினவன், பராக்கிரம காரியங்களை செய்த ஒரு மனிதன் இன்றைக்கு உடைந்த பாத்திரம் போல் ஆனேன் என்றும், செத்தவனை போல முழுவதும் எல்லாராலும் மறக்கப்பட்டு போறேன் என்று கதறுகிற ஒரு கண்ணீரான சூழ்நிலையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, தேவனுடைய மனுஷன் தான், தேவனை தேடினவன் தான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவென்று தேவனால சாட்சி சொன்னவன் தான், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தேவனால அழைக்கப்பட்டவன் தான். ஆனா ஒரு கட்டத்திலே அதே தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன, உடைந்த பாத்திரம் போலாறு. Can you imagine that? உடைந்த பாத்திரம் போலான, ஆகவே எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு போன. ஆண்டவரே, என் சூழ்நிலையை கண்ணோக்கி பாருமையா. மனிதர்கள் எல்லாரும் மறக்கலாம், ஆனா நீர் என்னை மறந்துடாதே. எல்லாராலும் மறக்கப்பட்டு போறேன். அவர் கண்ணீரோடு கத்தர் நோக்கி விண்ணப்பம் பண்றதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்றதனால் தீயில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடுகிறார்கள். எனக்கு இறங்கும் கத்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டது. இட் வாஸ் எ ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இன் ஹிஸ் லைஃப். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. கவனி, எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன், உடைந்த பாத்திரம் போல ஆனேன், உருக்குலைந்த பாத்திரம் போல ஆனேன். அதாவது நான் அப்படி கேட்கிறேன், உடைந்து போன ஒரு பாத்திரத்தை நீங்க உபயோகப்படுத்த முடியுமா? அல்லது உடைந்து போன ஒரு பாத்திரத்தை வீட்டில் வச்சு நீங்க பாதுகாப்பீங்களா? பாவித்த பாத்திரம் தான் இப்ப என்ன ஆயிட்டது, உடைஞ்சு போயிட்டது. உடைஞ்சு போன பாத்திரம் உள்ளே இருப்பானே, அப்புறப்படுத்து வெளியில. ஏன், இது பிரயோஜனமற்ற பாத்திரம். அதாவது உடைந்து போன ஒரு பாத்திரம் அல்லது உருக்குலைந்து போன ஒரு பாத்திரம், அது பிரயோஜனமற்ற பாத்திரம். அது ஒரு ஒரு செயலற்று போன ஒரு நிலைமை. எல்லாராலும் மறக்கப்பட்டு போன ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையில வந்திருக்கு. என்ன கவனிங்க, தாவீதா சொன்ன, அந்தவரே எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன், உடைந்த பாத்திரம் போலானே, நான் தேவனுடைய மனுஷன், அன்றுபுறை நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை மறந்துடாது, என்னை கைவிடாது. இப்ப என்ன கவனிங்க, யார் இவர்? தேவனுடைய மனுஷன். யார் இவர்? தேவனைய நம்பி இருக்கிறவர். யார் இவர்? தேவனாலே அழைக்கப்பட்டவர். சொல்ற அண்டு எல்லாராலும் வரக்கும், உடைந்த பாத்திரம் எனக்கு இறங்குதான். நான் சொல்ற கேளுங்க, பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில கட்டங்கள் இப்படி வரத்தான் செய்யுது. ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து பாடுபட்டால் அதன் நிமித்தம் அவன் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று பேதுரு எழுதுறார். இப்ப கவனிங்க, உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தான் செய்யுது. கத்தரை தேடுறவனுக்கு ஒரு வியாதியும் வராது, கத்தரை தேடுறவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று எங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு ஆனா துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் உமது வலதுகரமனை ரட்சிக்கும். மரண எழிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிற தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். இருள் சூழ்ந்தாலும், மரண தீகள் சூழ்ந்தாலும், பாதாளத்திலே நடக்கிறது போல தோன்றினாலும் நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உடைய கோலம் தடியும் என்று தேற்றும் என்று சங்கீதக்கார தாவீதை சொல்றதை நாம் வாசிக்கிறோம். 23 சங்கீதத்திலே. ஆகவே என்ன கருமையானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் சில கட்டங்கள், சில நெருக்கடிகள், சில வேதனையான சூழ்நிலைகள், கஷ்டமான காலங்கள் வரத்தான் செய்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் தேவனை நம்பி இருக்கிறபடியால் அவனுக்கு பிரச்சனை வராதென்றோ, ஒரு மனுஷன் தேவனை உண்மையாக தேடுவதனால் அவனுக்கு நெருக்கடிகள் வராதென்றோ, துன்பங்கள் வராதென்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் எல்லா துன்பங்கள் நடுவிலும் உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கத்த நிச்சயமாக விடுதலையாக்கி அவனை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம். யாருக்கு? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் கத்தரவன் என்ன செய்வாராம், நீக்கலாக்கி விடுவார் என்று வேதம் நமக்கு வாக்கு தத்துவம் பண்ணது. ஆகவே ஒருவேளை நான் கத்தரை தேடுகிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்விலே பிரச்சனை? ஆண்டவரே உமக்கு உண்மையாக இருக்கிறேன், ஏன் இந்த வாழ்விலே இத்தனை போராட்டங்கள்? கத்தரை உண்மையாய் உங்கள் அன்பு கூறுகிறேன், ஏன் இந்த வாழ்விலே இவ்வளவு நெருக்கடிகள்? அந்த அவன் தேவனை தேடாவிட்டாலும் நல்லா இருக்கிறானே, அவன் கத்தருக்கு உண்மையா இல்லாவிட்டாலும் அவர்கள் நல்லா இருக்கு, அவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன குறை இருக்குது பாரு, அவன் வாழ்றதை பாரு, நான் தேவனை தேடுகிறேன், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறு, ஆனால் இந்த வாழ்வில் இத்தனை நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனை என்று நீ நினைக்கலாம். ஆனால் இது இதே சூழ்நிலையில நீ தாவீதை வச்சு யோசித்து பாரு, அவன் பார்க்கிறான் தேவனை தேவனை நம்பாதவர்களும் தேவனிடத்திலே அன்பு கூறாதவர்களும் நல்லாக இருக்கிறார்கள், ஆனால் நானோ உண்மை நம்பியிருக்கேன், வாழ்வில் இத்தனை பிரச்சனைகள் சொல்லி தாவீது தேவனை விட்டு ஓடையில, தேவனை குறித்து குறை சொல்லையில, ஆண்டவரை குற்றப்படுத்தல, தேவனை வச்சிருக்கிற அன்பை விசுவாசத்தையும் அவன் விட்டு விடையில, இறுதி வரைக்கும் சாகும் வரைக்கும் மறந்தபடி இந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தே அவன் மறித்திருக்கிறான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஒரு மேன்மையை, பூமியிலே உள்ள ஒரு பெரியோர், பூமியிலே உள்ள பெரியோருடைய பெயர்களுக்கு ஒத்த ஒரு பெயரை என்றைக்கும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படும். இன்றைக்கும் யூதர பாருங்க, இஸ்ரவேல பாருங்க, சலமோன பரிசாக நினைக்க மாட்டான், ஆனால் இன்றைக்கும் யூதர்கிட்ட விருப்பம் என்ன, தாவீதை போல ஒரு ராஜா, தாவீத போல ஒரு ராஜா, ஒரு ஒரு கிங், ஒரு தலைவர்களுக்கு விரும்பும். இன்றைக்கும் அவருடைய இருதயம் வேங்கிது பாரு. ஏன் தெரியுமா, தாவீதுடைய காலம் அவருடைய வாழ்க்கையிலே யூதருக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஆபத்து பயப்பட்டார். ஆகவே தேவனை தேடுவதனால் பிரச்சனைகள் வராது என்று இல்லை, கர்த்தரை உண்மையாக நேசிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகளோ துன்பங்களோ வேதனைகளோ இக்கட்டுகளோ இன்னல்களோ வியாதிகளோ போராட்டங்களோ தனிமைகளோ தள்ளிவிடப்பட்டவைகளோ வராது என்பது இல்லை, வரும் வரும். ஆனால் அந்த சூழ்நிலை நீ ஆண்டவரை உறுதியாய் தட்டி கொள்வாயா இருந்தால் தேவன் அந்த சூழ்நிலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருப்பது போல தோன்றும், ஆனா அதன் மத்தியிலும் தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தோன்றும் என்று சத்தியத்தை வேதத்தில் பார்த்து அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிற போது ஆண்டவர் அவர்களை சந்தித்து அவர்களை வாழ வைத்திருக்கிற அநேக காரியங்களை வேதத்திலே நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். இதை கவனிங்க, 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள இஸ்திரி தனக்குண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் விட்டு, தனக்குண்டானது எல்லாம் விட்டு வைத்தியருக்கு செலவழித்தும் சற்றும் சுகமாக, செல்வம் சேர்த்து வச்சிருந்த ஆஸ்தி செல்வம் எல்லாம் வைத்தியருக்கு செலவழிச்சு மருந்துக்கு செலவழிச்சு எல்லாம் குறைஞ்சு போச்சு, ஆனாலும் சற்றும் சுகமாக, கொஞ்சமும் சுகமாக. இப்படி வாழ்க்கையில வரத்து இருந்த செல்வம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, சொத்தெல்லாம் போயிடு, சுகமும் வந்த பாடில்ல. இனி அடுத்து இந்த வாழ்க்கை நடக்க போறது என்ன, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படியே போனால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவளுக்குள்ளே இருந்த பெரிய போராட்டம், வேதனை, பதில் காண முடியாத கேள்வி. ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், ஓடினால், அவர் வஸ்திரத்தை தொட்டால் அற்புத சுகத்தை பெற்றார். என்றைக்கு அவர் ஆண்டவர் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டாலோ அன்றில் இருந்து அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவருடைய வாழ்விலே ஆரம்பிச்சதை நாம் பார்க்கிறோமே. அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைட்டு ஒரு சூழ்நிலை வந்த போதும் ஆண்டவர் இயேசுவை நம்பினால் ஆண்டவர் அவளை வாழவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 38 வருஷமாக வியாதிப்பட்டு இருந்த மனுஷன் வாழ்க்கையில பெரும்பகுதி வியாதியில போயிட்டு படுத்த படுக்கை, அவனால நடமாட முடியல, படுத்த படுக்கை. எத்தனை வருஷம், 38 வருஷம், கேரியமா இல்ல, படுத்த படுக்கை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார், அற்புதம் செய்தார், புதியதொரு அத்தியாயத்தை அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கறிவாறு தேவனுடைய ஜனங்களே, இப்படிப்பட்ட எத்தனையோ பேரை ஆண்டவர் இயேசு வாழ வச்சிருக்கிறார். ஆகவே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமாக கலங்காத, திகங்காத, நீ நம்பியிருக்கிற கர்த்தர் மேல உறுதியாரு, அவருடைய வாழ்க்கையை வாழ வைக்க வல்லவரா இருக்க. படிங்க சங்கீதம் 42 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. சங்கீதம் 42:5
நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
43 படிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்?
என்ன நோக்கி காத்திரு.
இந்த சங்கீதம் வேத வியாக்கியர்கள் சொல்றார்கள், தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையிலே அவர் எழுதிய கோட்டு சொல்லி இந்த சங்கீதம் குறித்து சொல்றார். எப்பொழுது உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன், என் உள்ளம் எனக்குள்ளே தேங்குகிறது. மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல ஆத்தும் அவன் நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என கவனிங்க, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஒரு தேவனுடைய மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து தானே சொல்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என கரிமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட கட்டங்கள், நெருக்கங்கள், சூழ்நிலைகள், பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா இந்த செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம், அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் எப்படி வாழ்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான கருப்பொருளாக இருக்கு. நான் சொல்ல கவனிங்க, உலகத்திலே இருக்கிறவர்கள் தேவனை அறியாத மனிதர்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் எப்படி பிரச்சனைகளை அப்ரோச் பண்றார்கள் அது ஒரு பக்கம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகளும், கஷ்டங்களும், துன்பங்களும் வரும்பொழுது நாம் எப்படி பிரச்சனைகளை கையாளுகிறோம், எப்படி பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதே முக்கியம். என்ன கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கடிகளும், கஷ்டங்களும், துன்பங்களும் வரும்போது உலகத்தர் போல நாம் பிஹேவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அங்கேதான் ஒரு மனிதனுடைய உண்மையான பக்தியும் பரிசுத்தமும் வெளிப்படுத்துப்பார். எல்லாம் நல்லாக இருக்கும் போது, ஒரு குறைவும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று ஒரு மனிதன் சொல்றது இலகுவானது. ஆனா வாழ்க்கையிலே போராட்டங்களும், நெருக்கடிகளும், துன்பங்களும், குறைவுகளும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கும் போது அப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தாவே நீர் எனக்கு நல்லவர், உம்முடைய கிருபை எனக்கு என்றும் பொழுது சொல்லுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷன்தான் உண்மையாக தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறான்னு சொல்லுவேன். நாம் இது எவ்வளவோ நெருக்கப்பட்டார், உயிரை கையில பிடிச்சு கொண்டு ஓடிச்சிடுறார். ஆனா ஒரு கட்டத்தில் கூட அவன் தேவனை விட்டு விலகல. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் அவன் கர்த்தரை விட்டு விலகல. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். என கரிமானவர்களே, நம்முடைய வாழ்விலே வருகிற துன்பங்களோ, கஷ்டங்களோ, நெருக்கடிகளோ தேவன் அறியாமல் ஒன்றும் நடவா. அது நீ அறியும், நீ உண்மையாக தேவோட மனுஷியா, தேவோட மனுஷனா, தேவன் அறியாம வாழ்வில் ஒன்றும் நடக்க. God knows everything. தேவன் அறிவார், ஆண்டவர் அறிவார். ஆகவே தேவனை நோக்கி காத்திரு, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்க, உன் தேவனை நோக்கி காத்திரு என்றால் அவிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், அவிடத்திலிருந்து உதவி வரும், அவிடத்திலிருந்து நன்மை வரும், அவிடத்திலே கிருபை வரும். இதை தாவீது சரியாக அறிந்திருந்தபடியால் அவர் எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழ்ந்து அவர் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, ஒரு மகிமையான வாழ்வு அவர் வாழ்ந்தான்னு சொல்லி மறித்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என கருமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நெருக்கடிகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். அப்படிப்பட்ட நிலைமையிலே நீ எப்படி இருக்கிறாய், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன் தேவனை குறித்து உன்னுடைய எண்ணம் என்ன, அப்படிப்பட்ட நெருக்கடியான நிலைமையிலே நீ கர்த்தரை குறித்து உடைய சிந்தனை எப்படி இருக்குது, உடைய நினைவு எப்படி இருக்குது, உடைய எண்ணம் எப்படி இருக்குது, கொஞ்சம் யோசித்து பாருக்கு. வர துன்பம் அநேகம், அதிலிருந்தெல்லாம் கர்த்தரவனை நீ இதை நம்புவியா? உடைய சூழ்நிலையை மாற்ற தேவனால முடியும் என்று நீ நம்புவியா? உடைய பிரச்சனைகளை தீர்க்க கர்த்தரால முடியும் என்று நீ நம்புறாயா? உன் தேவைகளை சந்திக்க தேவனாலே முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? உன் எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய இருதயத்தை அறிவார். தாவீது தேவனுடைய மனுஷன்தான், அதா உடைந்த பாத்திரம் போலான, எல்லாராலும் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட, கொஞ்ச நாளே கழுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் நினைப்பாங்க, கதைப்பாங்க. எவ்வளவு காலத்துக்கு வருது தினமும் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அவர் வேதனைப்பட்டிருக்கார். ஆற கத்தர் விட்டு அவர் விலகலப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டான். இன்னும் ஒரு தேவனுடைய மனுஷரை குறித்து நான் பார்க்க போறோம். வாசிங்க சங்கீதம் 105 அதிகாரம், சீக்கிரம் வாருங்க. சங்கீதம் 105 17 22 வரை சீக்கிரம் படிங்க. சங்கீதம் 105 அதிகாரம் 17 வசனத்தில் இருந்து 22 வசனம்.
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
அவன் பிராணன் இரும்பில்
அடைக்கப்பட்டிருந்தது.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
பாருங்க, அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எறும்பில் அடைபட்டிருந்த. யோசேப்பு என்ன பாவம் செஞ்சா? யோசேப்பு சரியாக விற்கப்பட்டான். அவன் என்ன பாவம் செஞ்சா? அவன் என்ன அநீதி செய்தான்? அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியால், தேவனுடைய மனுஷனாக இருந்தபடியால் இந்த பாடு. திபோத்தி 2:12 இப்படி சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை பட்டார். அவரோடு கூட இல்ல, கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்வு என்பது போராட்டங்கள் இல்லாத வாழ்வு அல்ல, போராட்டமான வாழ்வு தான். ஆனா முடிவு தவக்கு வெற்றி, ஜெயம், நம்பிக்கை. ஆண்டவர் இயேசுடைய பாதையும் அதான். பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் பக்தர்களுடைய பாதைகளை பார்க்கும் போது, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது, நாம் கற்றுக்கொள்ளுகிற கவனிக்கிற காரியங்கள் இவை என்பதை நாம் மறக்கக்கூடாது. தேவனுடைய மனுஷன் தான் யோசேப்பு. ஆனால் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எறும்பில் அடையப்பட்டிருந்தது. ஏன் தெரியுமா? 19 வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும், ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தேவனோட திட்டத்தோட யோசேப்பை சிறையில அடைக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். நான் சொன்ன கவனிங்க, இப்ப தாவீது சொன்னார் இல்லையா, உடைந்த பாத்திரம் போலான்னு சொல்லி. இங்க இவரை பாருங்க, பிராண எறும்புல குற்றமற்றவன், பரிசுத்தமான தேவனுடைய மனுஷன், ஒரு குற்றமும் இல்லாத, அநீதி இல்லாத, ஆனா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். ஆனா அவன் தன் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்த, சிறையில் அடைக்கப்பட்டாலும் செய்யாத குற்றத்துக்கு குற்றவாளிகளை போல அவன் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாலும், அந்த சூழல் அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஆண்டவர் மேல வச்சிருந்த பற்று பாசம் குறைவில். He was a man of God. அவன் தேவனுடைய மனுஷன் பாருங்க. அவனுடைய கிரியைகளை அதை வெளிப்படுத்தி பாருங்க. செய்யாத குற்றத்துக்காக சிறையில அடைக்கப்பட்டு இருந்தாலும் அங்கும் தன் தேவனை உறுதியாக பற்றி கொண்டார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, சொல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாடுகளுக்குள்ளே அனுமதிக்கிறார். ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாடுகளுக்குள்ளே அனுமதிக்கிறார், வேதனைக்குள்ளே அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவ ஸ்தாபி சொல்ல, உடைந்து போன பாத்திரம் போலான் என்றாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் என்ன செய்யறாங்க? ஒரு பாத்திரத்தை உடைந்து தான் உருவாக்குறார். நான் சொல்ற நல்லா விளையாடு, ஒரு பாத்திரத்தை தேவன் உடைத்து உருவாக்குறார். தாவீதை தேவன் உடைத்து தான் உருவாக்குனார். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல ராஜாவாக இருக்க வேண்டும், இஸ்ரவேலிலே ஒரு நல்ல ராஜாவாக இருக்க வேண்டும். அவனை உடைத்து, அவன் சுபாவங்களை உடைத்து அவனை உருவாக்கினார் சொன்ன பார்க்க. ஏனென்றால் தாவீதை போல எந்த ஒரு ராஜாவும் இவ்வளவு பாடுகள், வேதனைகள், துன்பப்பட்டது இல்லை. அவங்க எல்லாம் அப்படியே என்ன, ஒருவர் போக ஒருவர் அப்படியே சிங்காசனத்துக்கு வந்தவர்களை ஒழிய, அவர்களெல்லாம் இப்படி காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து துன்பங்கள் வேதனைகளை அனுபவித்து பண்படுத்தப்பட்டு ஆண்டவரால ஒரு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணையப்பட்டு அவர்கள் சிங்காசனத்துக்கு வந்ததில்லை. ஆனா இவனை தேவன் உடைத்து உருவாக்கினார். யோசேப்பை பாருங்க, கிட்டத்தட்ட 17 வயசு அவன் சோதனைக்கு உள்ளாகி அவன் சிறையில் அடைக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட 17 வயசுன்னு சொல்றார். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு கிட்டத்தட்ட 17 வயசுன்னு சொல்றார். வரியாளை தேவதூதன் சந்தித்து கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தும் போது அவளுக்கும் கிட்டத்தட்ட 17 வயசுன்னு சொல்றார். He was a young man, handsome boy. சிறையில் கிடக்கிறார். யோசேப் ஏனப்பா இங்க இருக்கிறா, செய்யாத குற்றத்துக்கு நான் இருக்கிறேன். ஆனா தேவன் அறியாமட்ட வாழ்விலே ஒன்றும் நடவாது. பொறுத்துக்கொண்டா, கத்தர் மேல பட்டுதலாக இருந்தார், ஆண்டவரை நம்பினான். ஏத்த காலம் வந்தபோது தேவன் அவனை வெளியிலே கொண்டு வந்து உயர்ந்த ஒரு நிலைமையில் கொண்டு வைத்ததை நாம் பார்க்கிறோம். என்ன கருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்விலே பாடுகள் உண்டுதான், நெருக்கடிகள் உண்டுதான், கஷ்டம் உண்டுதான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே எப்படி நாம் ரியாக்ட் பண்றோம், எப்படி அந்த பிரச்சனை நாம் நடந்து கொள்றோம்? துன்பங்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது, மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத நேரங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, குறைவுகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது எப்படி நாம் அவைகளை எதிர்கொள்கிறோம், அப்படியான சூழ்நிலை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அவர் நான் சொல்றேன், ஒருவேளை நீ நீதிமானாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக ஆண்டவரை அன்பு கூர்ந்து உன் வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கடிகள் கஷ்டங்களா, நான் சொல்றேன், ஆண்டவன் உருவாக்குறார், தேவனனை உருவாக்குறார், தேவனை உருவாக்குறார். ஆகவே ஆண்டவரை குறித்து குறை சொல்லாத, குற்றஞ்சாட்டாத, மௌனமாக இரு. கர்த்தர் மேல நம்பிக்கையாரு. தேவன் ஒரு நோக்கத்தோடு வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கடிகளை அனுமதித்திருக்கிறார். முடிவிலே நீ பொன்னாக விளங்குவாய். தேவன் அறியாமோட வாழ்விலே ஒன்றும் நடவாது. கர்த்தர் நம்பு. போராட்டத்தின் மேல் போராட்டமா தளர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. ஆண்டவர் நம்பு, உறுதியாய் பட்டிக்கொள். கர்த்தர் உன்னைக்கு விடுதலை தருவார், உனக்கு ஜெயம் தருவார். அவர் நம்முன்னு ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை என்னோட தேவனுடைய மனசனை குறித்து நாம் பார்ப்போமே. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம். சீக்கிரமா வாரும். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13ல் இருந்து வாசிங்க. யோபு 19வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. படி.
என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராகி போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன், சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், நான் எழுந்திருந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என் பிரான சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு
விரோதிகளானார்கள். பாருங்க, இவர்கள் என்ன வாசிக்கும் பொழுது நாம யோசிக்க கூடியதாக்குறது இல்ல. எப்படி இருந்தவன் ஒரே நாளில இப்படி உயர்வா, ஒரே நாளில தப்பண்டு, ஒரே நாளில பிள்ளைகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஒரே நாளில எல்லா சொத்து செல்வம் எல்லாம் அம்மோடு போயிட்டு, ஒரே நாளில இருந்த சுகத்தை இழந்து போட்டார். இப்ப மனைவியின் சுவாசமும் எனக்கு வேறுபட்டிருக்குது. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். வேலைக்காரர்கள் கூட என்னை நிந்திக்கிறார்கள், சிநேகிதர்கள் கூட என்னை வெறுக்கிறார்கள், ஒருவரும் என்னை கிட்டே வருகிறார்கள். நான் அவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கிறேன். இத்தனைக்கு யோபு செய்த அநியாயம் என்ன, பாவம் என்ன, நத்தி ஒன்றுமில்லை. அவன் நீதிமானாக இருந்தபடியால், தேவனுடைய மனுஷனாக இருந்தபடியால் இந்த பாடு, இந்த வேதனை. நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நீ தேவனுடைய மனுஷியா, தேவனுடைய மனுஷனா, பாடுபடுகிறியா, வேதனைப்படுகிறாயா, துன்பப்படுகிறாயா, கஷ்டப்படுகிறாயா, உடைய எதிர்காலம் கேள்விக்குறி போல இருக்கதா? கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்கு சொல்றேன், நான் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை நான் உனக்கு சொல்றேன். நீ நம்பியிருக்கிற தேவனை உறுதியாய் பற்றிக்கொள், கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். நீ ஆராதிக்கிற ஆண்டவரை விட்டுவிடாத, சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை விட்டு பின்வாங்கிடாத, உடைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போடாத. ஆண்டவர் மேல உறுதியாக்குகிறது, உடைய விசுவாசத்தை உறுதியாக பற்றிக்கொள், கர்த்தரத்தில் உறுதியாகிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், தேவன் உனக்கு ஒரு பாதையை உண்டாக்குவார், தேவன் உன்னை நடத்துவார், உன்னை போஷி போட, எதிர்காலத்தை ஆசீர்வதி போட, நோய்களை குணமாக்க, பிள்ளைகளை பாதுகாப்ப, பயப்படாதே. Because you are a child of God. ஏன் தெரியுமா? நீ ஒரு தேவனுடைய மனுஷன், நீ ஒரு தேவனுடைய மனுஷி, ஆகவே நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். கொஞ்ச காலம் பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், குறைவுகள், கஷ்டங்கள், கவலைப்படாது. இந்த சூழ்நிலை என்னாலும் நீடிக்காது, இந்த நிலைமை எந்த நாளும் இப்படி இருக்காது. தேவன் சிறையிருப்பை திருப்புவார், தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார். நாம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அறிமானவர்களே, மூன்று பரிசுத்த நான் இப்படி பல எடுத்து காட்டலாம், ஆனால் மூன்று பரிசுத்த வான்களை நான் உங்களுக்கு காட்டினேன். தெரியுமா, இவர்கள் மூன்று பேரும் தேவனுடைய மனுஷர்கள். தேவனுடைய பற்றுதலாக இருந்தது நிமித்தம், தேவனிடத்தில் அன்பு வைத்தது நிமித்தம், தேவனை விசுவாசித்த நிமித்தம், தேவனுக்காக வாழ்ந்தது நிமித்தம் இத்தனை பாடுகள் வேதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்தார்கள். ஆனால் முடிவிலோ அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார். ஆண்டவர் அவர்களுடைய தலைகளை உயர்த்தினார், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், கர்த்தவர்களுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவருக்கு நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறார்கள். ஆகவே நீ சோர்ந்து போகாது. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், குறைவுகளை பார்த்து சோர்ந்து போகாது. சோர்ந்து போகாது. நீ நம்பி இருக்கிற தேவனை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலை தான் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே என கரிமானவர்களே, இவ்வளவு நேரமும் நாம நெருக்கடிகள் சூழ்ந்த நேரத்தில் தேவ மனிதர்கள் தேவனை பற்றி கொண்டார்கள் சொல்லி நாம பார்த்தோம். இப்ப நாம் சொல்ல போற கருப்பொருள் என்னவென்றால், நான் முதல் சொன்னது போல நம்முடைய வாழ்விலும் இப்படி நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேணும்? நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் சூழும் போது, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது, நினையாத சம்பவங்கள் திடீர் திடீர்னு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நாலு அல்லது ஒரு ஐந்து காரியங்களை நான் உங்களை சொல்லி ஜெபித்து நான் முடிப்படி சொல்லி நான் பார்க்கிறேன். கவனிங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு எதிர்காலத்தில் வரலாம். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுற தேவ வார்த்தைகளை கவனிச்சுக்கொள், ஆண்டவட வார்த்தைகளை பிடிச்சுக்கொள், தேவட வசனங்களை பிடிச்சுக்கொள், அவைகளும் படி நீ வாழ்ந்துகொள். தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உன்னை கட்டுவார், உன்னை இடிக்க மாட்டார். இடிக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்க இல்லை. ஆண்டவர் உன்னை கட்டுவார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஆவை கலங்காதே, திகாதே. சங்கீதக்காரர் சொல்றது போல, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? அவை கலங்காதேங்க, குழம்பாதேங்க, கர்த்தர் நம்புங்க, அவர் மேல பட்டுதலாக இருங்க. உடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர், அவருடைய அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே நம்முடைய வாழ்வில நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு நான்கு அல்லது ஐந்து குறிப்புகளை நாம் கவனிக்க போறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்ல கவனிங்க, நெருக்கடிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அல்ல கவனிங்க, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நான் மேற்குறிப்பிட்ட மூன்று தேவ மனுஷருடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஒரு காரியம், சத்தியம் என்னவென்றால், மூன்று பேரும் நெருக்கப்பட்டார்கள், குற்றம் செய்யாதவர்கள், தேவ மனுஷர்கள், நீதிமான்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் இந்த மூன்று பேரும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்த போது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தபோது, எவ்வளவு துன்பங்கள் வந்த போதும், கர்த்தர் மேலே அவர்கள் வைத்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் விலகவில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஒருவேளை கடந்த காலத்திலே அடிச்ச அலைகளா, வந்த துன்பங்களா, வந்த நெருக்கடிகளால் ஒருவேளை நீ கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்தை விட்டு விலகி போனாயோ, நான் உன்னை அழைக்கிறேன். தேவனுடைய குரலாக நான் உன்னை அழைக்கிறேன். கம் டு த ரைட் ட்ராக். நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்துடு, நிக்க வேண்டிய இடத்துல நின்றுடு. உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. பிரச்சனைகளை காட்டி காட்டி பிசாசு உன்னை வழி விலகி பண்ணி போக விடாதே. நீ ஆதியிலே காத்துக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள், கர்த்தரை பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள். பிசாசு உன்னை வழி விலகி போறதுக்கு இடம் கொடுக்காது. நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கு. படிங்க, எபேசியர் ஆறாவது அதிகாரம். எல்லாரும் படிங்க, எபேசியர் ஆறாவது அதிகாரம். வாசிங்க ஒரு வசனம், எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை படிங்க. 6:16 செய்கிறோம் பாசி.
பொல்லாங்கன்
எய்யும்
பொல்லாங்க
பிசாசு எய்கிற அக்னி ஆத்தங்களை எல்லாம் அப்படி இருக்க பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக
விசுவாசம்
நில்லுங்க. ஹலோ, விசுவாசம் கேடத்தை பிடித்தவர்களை நில்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்க நிக்கிற இடம் ஒரு யுத்த களம் என்பதை மறந்துடக்கூடாது. உனக்கும் பிசாசுக்கும் போராட்டம் என்பதை நீ மறந்துடக்கூடாது. நீ இப்பொழுது தேவோடு படையிலே, தேவோடு சேனையில ஒரு யுத்த வீரன் என்பதை மறந்துடக்கூடாது. ஆகவே பொல்லாங்கன் எதிரியானவன் நமக்கு விரோதமாக எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து கொடுத்தக்கதாய், அவைகளையும் உடைத்து கொடுத்தக்கதாய் நாம் என்ன செய்யணுமாம்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்தவனே நில்லுங்கள். இதை சில பேர் சொல்லுவாங்க, பின்வாங்கி போன விசுவாசிகளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அவன் விழுந்துட்டாடா. ஹலோ, பின்வாங்கி போறவங்களை பார்த்து சொல்றாங்க அவன் விழுந்துட்டான். அத்தவன தெரியுமா? அவ விசுவாசத்தை விட்டு விலகி போட்டான். பொல்லாங்க நெய்கிற பிசாசு உங்களுக்கு விரோதமாக எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் அம்புகள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். ஏனென்றால் நீ நிற்கிற இடம் ஒரு யுத்த களம். எப்பொழுது பிசாசு உன்னை வழிவிலக படலாம், எப்பொழுது பிசாசு உன்னை தேவனை விட்டு பிரிக்கலாம், அந்த பாரு பிரச்சனை. நீ சேச்சு சேச்சு ஓடினாயே, கத்தர் கத்தர் சொன்னாயே, ஜெபம் ஜெபம் என்று ஜபித்தாய், வேதவசனம் வேதவசனம் சொன்னாயே, ஊழியம் ஊழியம் சொன்னாயே, உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை பார், உன் வாழ்க்கையில கஷ்டத்தை பார், உன் வாழ்க்கையில குறைய பார். பிசாசு எய்கிறான் அக்னி ஆஸ்திரங்களை. ஏன் தெரியுமா? நம்மளை விசுவாசத்தை விட்டு வலை விலகி போவதற்காக பல விதங்களில் பிசாசு பிரச்சனைகளை, அந்த பிரச்சனையை பார், இந்த பிரச்சனையை பார், அதை பார், இதை பாரு. உன் தேவன் எங்கே? நீ கத்தர் கத்தர் சொன்னேசு உனக்கு என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு என்று நம்முடைய மைண்ட்ல கொண்டு வந்து சத்துரு களைகளை விதைக்க பார்ப்பார். அப்படி இல்லாவிட்டா அங்க இருக்காங்க அவனுடைய ஏஜென்ட்கள், சில மனுஷங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீ அவங்க நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நமக்கு தேவையான அவர்களையும் பிசாசு பயன்படுத்த முடியும். ஏனென்றால் யோபுவுக்கு அவனோட மனைவியே பிசாசு பயன்படுத்தி இருக்காரு. நீ மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீ ஏன் இன்னும் இருக்கிற, ஏன் இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற? சில ஜீவன தேவனை தூசித்து செத்துப்போ. யாரு சொன்னது? மனைவி. அவன் என் மனைவியின் சுவாசம் எனக்கு வேறுபட்டு இருக்குதுடா, தோத்திரம். ஆகவே என்ன கவனிங்க, இப்படி போய் வீட்டுல ஒருத்தங்க சொல்லி விட்டுறாதீங்க, சரி? தோத்திரம் என்ன கவனிங்க, சோ என்ன கவனிங்க பிளீஸ். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்க என்பதை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு பாரு. ஆகவே நல்லா கவனிங்க, பிசாசு நம்ம வாழ்க்கையில எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நன்றாக கவனிங்க. குறிப்பாக பிசாசு நம்ம வாழ்க்கையில எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எது தெரியுது? நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறது. கத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற பற்று, கத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை உடைக்கத்தான் பல பிரச்சனைகளை பிசாசு வந்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? படிங்க எபிரேயர் 11:6. சக் சக் சக். எபிரேயர்
11:6.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஹலோ, எல்லாம் பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே பிசாசு என்ன செய்யறான்? உன்னுடைய வாழ்விலே நீ வச்சிருக்கிற, தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை உடைப்பதற்காக, நீ கர்த்தர் மேலே வச்சிருக்கிற உறுதியான விசுவாசத்தை குலைப்பதற்காக, கெடுப்பதற்காக பல அக்னியாஸ்திரங்களை உனக்கு விரோதமாக கணிசுகிறான், பயன்படுத்துகிறான். படிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம்.
ஏனென்றால்
நீ நம்ப வேண்டும் விசுவாசம். இது பாரு, நீ உண்மை ஆண்டவரை தேடுறியா? கபடி நான் சொல்றது, தேவடைய மனுஷனே, தேவடைய மனுஷிய, தேவடைய பிள்ளைகளே, உண்மை ஆண்டவரை தேடுகிறாயா? நீ உண்மை ஆண்டவரை விசுவாசிக்கிறா? நான் அடிச்சு சொல்றேன், கத்தோட ஊழியக்காரன் உண்மை படி சொல்றேன், கத்தோட ஊழியக்காரன் சத்தியத்தை படி சொல்றேன். நீ உண்மை ஆண்டவரை தேடுகிறாயா? கத்தரை உண்மையாக விசுவாசிக்கிற, நிச்சயமாக உனக்கு பலன் அளித்தே ஆவார். நம்முடைய ஆண்டவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். உண்மையாயவரை தேடுகிற யாவருக்கும் அவர் குரல் கொடுக்கிறார், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் அளிக்கிறார் என்று அடிச்சு சொல்றேன், கேளுங்க. அவ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத அங்கமேதான் பிசாசு என்ன செய்யறான், நம்முடைய வாழ்விலே நாம் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை உடைப்பதற்காக கெடுப்பதற்காக பல அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக பயன்படுத்துறான் எய்யறான். இன்னைக்கு நான் உங்களுடைய மனசாட்சியை பார்த்து சொல்லுங்க, தொட்டு சொல்லுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்த நெருக்கடிகளால எத்தனை பேர் நீங்க விசுவாசத்துல சோத்து பெறுங்க. உட ஆத்மாவுக்கு அது தெரியும், தெரியும். சொல்றேன் கேளு, சொல்றேன் கேளு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்குது கூடாத காரியம். ஆகவே தான் விசுவாசி எடுத்துறானா அக்னியாஸ்திரங்களை பிரச்சனையிலே காட்டான். இந்த பாரு உட வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை, உட வாழ்வில் அந்த பாரு அவன் தேவன தேடாதன பாரு, அவன் நல்லா இருக்கான் இல்லையா, அவன குடும்பத்தை பாரு, அவன பிள்ளைகளை பாரு, அவன வேலையை பாரு, அவன வீடை பாரு, அவன நடைய பாரு, அவன உடுப்ப பாரு, உன்ன பாரு, உன்ன பாரு, நீ கத்தர் கத்தர்ன்னு சொல்லு. இயேசுதோட என்ன தெரியா கண்டா பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு பிசாசு நம்முடைய மைண்ட்ல விதைக்கிற கிரியைகளை குறித்து ஆகிரு. அதான் நான் நிறைய யோசிப்பேன். ஹலோ, கேக்குறீங்களா? கேக்குறீங்களோ? ஐஸ்வர்யமா லாசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வருஷம் நாயோட நாயா படுத்திருந்தானோ எனக்கு தெரியல, ரெக்கார்ட் ஆகல பைபிள். ஆனா நான் படிக்கும் பொழுதுலாம் யோசிச்சேன், விரும்பப்படாத ஒரு பாத்திரம் போல. ஓசி எட்டு எட்டு படி, ஓசி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படிங்க. ஓசியா எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சீக்கிர வாசி. ஓசியா எட்டாவது அதிகாரம் எட்டாவது
வசனம் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல.
இங்க பாருங்க, விரும்பப்படாத பாத்திரம். இப்ப லாசரு, லாசரு ஐஸ்வர்யமான பார்வையில விரும்பப்படாத ஒரு பாத்திரம். ஏனுங்க, உலகத்தின் பார்வையில லாசரு விரும்பப்படாத ஒரு பாத்திரம். ஏண்டா, அவன் பிரயோஜனம் மற்றவன் போல கிடைக்கிறான். சரீரம் முழுக்க பருக்கள், நாயோட நாயா கிடைக்கிறான். அவனால ஒரு ஒரு நன்மையும் இல்ல. விரும்பப்படாத ஒரு பாத்திரம் போல, உடைந்த பாத்திரம் போல, செத்தவன போல, எல்லாரும் மறக்கப்பட்ட போல அவன் படுத்திருந்தாலும், நாயோடு நாயாக கிடந்தாலும், என்ன கவனிங்க, கத்தர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை விட்டு அவன் விலகல பாரு. சோத்திரமாண்டவர் யா, நான் உன்ன பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நீங்களோ நானோ யாராவது இந்த லாசோட நிலைமையில இருக்கிறோமா? அவனை போல நாயோட நாயாக கீழே கிடக்கிறோமா? ஒரு துண்டு அப்பத்துக்காக, ஒரு நேர சாப்பாட்டுக்கு இல்லாமல், அவருடைய டைனிங் டேபிள் கீழே, சாப்பாட்டுக்கு மேசையில கீழே தாயோடு நாயாக படுத்திருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும், கர்த்தர் மேல அவன் வச்சிருந்த விசுவாசத்தை நம்பிக்கை விட்டு விலகல பாருங்க. ஆகவே அவன் மறுத்த போது ஆபிரகாமோட மடியில கொண்டு விடப்பட்டா. அவருடைய விசுவாசம் எங்கே கொண்டு விட்டு பாருங்க. நான் சொல்றேன் கவனி, சொல்றேன் கவனி. விசுவாசி எய்கிற அக்னி ஆத்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா. விசுவாசம் என்று கேடகத்தை பிடித்தவர்களாக நெல். ஏனென்றால் நிற்கிறது ஒரு யுத்த காலம், பிசாசுக்கு விரோதமான ஒரு போராட்டம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது, விசுவாச வாழ்வு என்பது பிசாசுக்கு விரோதமான ஒரு போராட்டம். ஏனென்றால் கெச்சிக்கிற சிங்க போல யாரை விழுங்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் சுத்திக்கிறான். சுத்திக்கிறான். இன்னைக்கு யாரை பிடிக்கிற, யார் உண்மையா இருக்கிறா, யாரு பசுத்தமா வாழ, யாரு கத்திருக்கிற, யார் ஊக்கமா ஜபிக்க, யாரு விசுவாசத்தை ஓடுகிற, யார் ஆண்டர் ஓடுகிற, யாரு கொடுக்கிற, இதெல்லாம் பார்த்துருக்கு. ஏன்டா அவனுக்கு என்ன வேறு தெரியுமா? அடுத்தவன் என்ன செய்யறான் பாக்குறதா விசாசுற வேலை. ஏன் தெரியுமா? எங்கே வாராய்? உலகெல்லாம் சுத்து தெரிஞ்சு வாறேன். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அந்த குடும்பம் எப்படி இருக்குது, இந்த குடும்பம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து நினைக்கிறேன் தாத்திரா. ஏன்னா அவனுக்கு தண்ட வேலையை பார்க்க நேரம் அடுத்த வேலை. நான் சொல்றது கவனிங்க, லாசரு இவ்வளவு வேதனைகள் இருந்தால் தன் விசுவாசத்தை ஒன்று விட்டுடல. முடிவில் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்பட்டான் சார். அவன் விசுவாசம் அவர் எங்கே கொண்டே விட்டு. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலைகள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவன் லாசருடைய இளமைக்கு நாம இருக்கிறோமா? இல்லை. இந்த அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கார். கவலைப்படாத, பயப்படாத, ஒரு நோக்கம் உண்ட வாழ்வில் ஆண்டவர் வச்சிருக்கார். ஒருவேளை ஆண்டவர் உன்னை உடைச்சு உருவாக்குறதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கடி உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். ஆனா மறந்துடாத, நீ கண்ணு மூடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். இந்த பூமியிலே அவன் ஐஸ்வர்யன் அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்தான், கொஞ்ச காலம் வாழ்ந்தான், ஒவ்வொரு நாளும் நல்லா சாப்பிட்டான், நல்லா கொடுத்தான், நல்ல காரணம் போடுறான், நல்ல வீடு வச்சிருந்தான், வேலை காரணம் எல்லாம் அவன் படிச்ச போதோ. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்ல, ஒரு நேரம் தண்ணி கூட இல்லாமல் இப்ப ஐயோ அந்த லாசரும் அனுப்பு, தாகத்தால நாக்குவாடு, இவ்வளவு வயசும் பூமியில வாழும்போது சம்பரம் வாழ்ந்தேன், என்ன ஜூஸ் குடிக்கணுமோ, என்ன அல்கஹால் குடிக்கணுமோ, குடிச்சே வருச்சேன், குடிக்கிறது பாவமா என்று மற்றவர்களுக்கு சவால் விட்டு குடித்தேன், மூக்கு மூட்டை குடித்தேன், இப்பொழுது செத்து போய் எங்க வந்து கிடக்கிறேன், பாதாளத்துல கிடக்கிறேன். இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பாதாளம் இருக்குது என்று சொன்னா பாட்டிக்காது, நீ போயிட்டு வந்திருக்க, நீ பாத்துட்டா வந்திருக்காரு, பாதாளத்தோரும் போய் பார்த்துட்டு வரலாமா, நீ பாதாளத்துக்கு போன திரும்பி வர மாட்டேன். நான் உனக்கு சத்தியத்தை பண்ணி சொல்றேன், பார்த்துட்டு அங்க போய் இன்டர்வியூ பண்ணிட்டு எடுத்துட்டு வரையில, அல்லது அங்க போய் நான் போட்டோகிராஃப் எடுத்துட்டு வரையில, அல்லது அங்க போய் வீடியோ பிடிச்சிட்டு வந்து காட்டு பாரு, பாதாளம் இருக்குது பாரு, நம்பு அப்படின்னு. அல்லது மோட்சத்துக்கு போய் பரலோகத்துக்கு போய் வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க பரலோகம் இருக்குது, அந்த ஏச பாருங்க, இந்த பிதா இருக்கல பாரு, நம்பு இப்படி சொன்னதான் சில பேர் நம்புவாங்க போல தோணுது. சில பேருக்கு அப்படிதான் காட்டினாலும் நம்புவாங்க தெரியாது போல தோணுது பாரு, இல்ல அவ்வளவுக்கு இருதயம் இறுகி போயிருக்கு, கடினப்பட்டு போயிருக்கு. வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஆரம்பிச்சு அந்த விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு சத்து போடுற திட்டம் மறந்துட, அதை நீ உண்மையாக இருந்து தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீதிமானாக இருந்து பாடுபட்டா, நான் உன சொல்றேன் கேளு, உன்னை ஆண்டவர் உருவாக்குறார், உன்னை உடைச்சு கத்தல் உருவாக்குறார், உன்னுடைய சாயல்கள், உடைய மனுஷ சாயல்கள், உடைய ஒரிஜின சுபாவங்களை ஆண்டவர் உடைத்து தேவன் தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணங்குகிறார். அது உனக்கு நோகத்தான் செய்யும், அது உனக்கு வேதனை தரத்தான் செய்யும், அது உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், அது உனக்கு துன்பமாகத்தான் இருக்கும், ஆனா முடிவிலோ அது உனக்கு நன்மையாக இருக்கும், அது உனக்கு மகிமையாக இருக்கும் என்பதை மறந்துடாது. தானிய தீக்கத்த புத்தகம் திருப்பிக்கும், தானிய தீக்கதசி புத்தகம் எல்லாரும் படித்துக் கொடுங்க, தானிய தீக்கதசி புத்தகம் படிங்க, 6:23 சீக்கிரம் படிங்க, 6:23 தானியல் 6:23 படிங்க சீக்கிரம்.
அப்பொழுது ராஜா தானியேலை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெவியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெவியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை.
முக்கியம், அவன் தன் தேவனை விசுவாசித்தபடியினால்
அவனில் ஒரு
சேதமும் இல்லை. எப்படி அப்ப தானியேல் சிங்க குகைக்குள்ள போட்ட போதும், கவனிங்க, ஹலோ சிங்கம், அத நான் யோசிச்சு பார்த்தேன், காட்டில் இருக்கிற சிங்கம் தனக்கு பசிக்கிற போதெல்லாம் ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிச்சு முடிஞ்சு சாப்பிட்டு பசி ஆத்திக்கணும். ஆனா இது எங்க இருக்கு இந்த சிங்கம், இது அடைச்சு வச்சிருக்கப்பட்டிருக்க சிங்கம், நவளைக்கணும். அப்ப இதுக்கு சாப்பாடு போட்டா தான் சாப்பாடு, அப்ப அந்த சிங்கம் எப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்கும் பார்த்துட்டே இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சிங்க குகை மத்தியில தான் இந்த தானியல் என்ற ஒரு சிங்கத்தை பிடிச்சு போட்டிருக்காங்க. ஆச்சரியம் என்ன, ஒரு சேதம் அங்க இருக்கிற சிங்கத்துக்கு ஒண்ணு பல்லு இல்லையா, ஹலோ தானியல போட்டு சிங்க குகைகள் இந்த சிங்கத்துக்கு எல்லாம் பல்லு இல்லையா, இருந்திருக்குது பெரிய பெரிய பல்லு இருந்திருக்குது, ஒரு சின்ன சிங்கம் தான். ஆனா இந்த சிங்கத்தை கண்ட உடனே அதெல்லாம் பேசாம இருந்துட்டு பாரு, ஆனா பார்த்து சுத்தி வந்து பார்த்துட்டு இவன் இங்க வந்திருக்கான் ஒன்று கடிக்கல பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்கு. ஏன் அப்படி பார்த்துருந்து தெரியுமா, அவன் தன் தேவனை விசுவாசித்தபடியால் ஒரு சேதமும், ஒருவேளை சிங்க குகையில கிடக்கிறது போல இருக்கலாம், ஒருவேளை உன்னை சுத்திலும் சிங்கங்கள் இருக்கிறது போல இருக்கலாம், பட் நான் உனக்கு சொல்றேன் கேளு, கர்த்தரனை உறுதியாக விசுவாசித்தால் அந்த சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்த கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். ஒருவேளை நீ கேட்கலாம், ஏ தானியலை சிங்க குகைக்குள்ள போடாமலே காத்திருக்கலாமே, அப்படி போடாமல் காத்திருந்தா சிங்கங்கள் ஒன்றும் விசுவாசத்தினால அவனை சேதப்படுத்தப்படும் சொல்லி எப்படி எழுதுறது, எப்படி நம்புறது, ஹலோ சிங்க குகைக்குள்ள போடாமலே கத்தரவனை காத்திருக்கலாம், ஆனா சிங்கக்குகைக்குள்ள போட்டபடியாதான் சிங்கங்கள் அவனை கடிக்காதபடி, சிங்கங்கள் அவனை கொல்லாதபடி, அவனுடைய விசுவாசத்தினால் ஒரு சேதமும் அணுகாதபடி அவனை காத்தன்னு பாக்குறோமே. அப்ப நமக்கு அதை படிக்கும் பொழுது நமக்கு விசுவாசம் படுது. என்னையும் சிங்க குகைக்குள்ள போட்டாலும் ஐ மீன் பாருங்க, பல மனுஷ சிங்கங்கள் இருக்கு, அவங்கெல்லாம் கடிச்சு குதறும், வேதனைகள் பருகும். ஒரு கட்டத்தில் பவுல் சொல்றாரு, சிங்கத்து வாயிலிருந்து காக்கப்பட்டேன். அது ஒரிஜினல் சிங்கம் இல்லை, ஹலோ, அது ஒரிஜினல் மனுஷ சிங்கங்கள். அப்படிப்பட்ட கோரமான பற்கள் உள்ளவர்கள் இருக்க, அவர்களுடைய நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்குது. ஹலோ, அவன் தேவன் மேல வச்ச விசுவாசத்தினால் ஒரு சேதமும் பார்க்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்து தெரியுமோ, அவன் மேல குட்டம் சாட்டின அத்தனை பேரையும் கொண்டு போட அவங்க கீழே வாரத்துக்கு முதலே இது பாஞ்சு போய் கடி கடினு கடி. அதே சிங்கம் தான், அதே குகைதான், தானியல சேதப்படுத்தல. அதுக்கு பிறகு தானியல மேல குட்டம் சாட்டினவங்க எல்லாம் கீழே வாரத்துக்கு முதல்ல அவனுடைய எலும்புகள் எல்லாத்தையும் பாஞ்சு நோரிக்கு போட்டுதான் பாரு. எப்படி விதைப்பும் வரும், எவனை சிங்கத்துக்கு இரையாக்கணும் நினைச்சாங்களோ அவங்க தான் இப்ப இரையா இருக்காங்க. பாரு, ஷோயிங் அண்ட் ரிப்பி, விதைப்பும் சொல்ல கபடிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்ல வர கருப்பொருள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பிரதர் சிஸ்டர் தங்கச்சி அண்ணமாரு, உங்க விசுவாசத்தை காத்துக்கணும், கத்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள. நான் சொல்ற கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வருகிற பொழுது நாம் முறுமுறுக்க கூடாது. நான் சொல்ற கேளுங்க, எங்க முறுமுறுப்பு இருக்குதோ அங்க விசுவாசம். இது சொல்லட்டுமா, முறுமுறுப்பு விசுவாசத்தின் ஒரு அறிகுறி அல்லது ஒரு அடையாள். ஹலோ, முறுமுறுப்பு விசுவாசம் அவவிசுவாசத்துக்கு ஒரு பெரிய அடையாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்போது தயவு செய்து முறுமுறுக்காது, முறுமுறுக்காது. யோசேப்பு முறுமுறுக்கல, தாவீது முறுமுறுக்கல, யோபு முறுமுறுக்கல். யோபு தேட்ட தாவினால பாவம் செய்ய எழுதப்பட்டிருக்கு, தாவீது ஆண்டவரை குறை சொல்லவில்லை. கர்த்தாவே உம்மை தேடுங்க, இப்படி என்ன கைவிட்டுடுறே, இப்படி நான் வனாந்திரத்தில் அலைஞ்சிருந்த, நீ பேசாம இருக்கிறதே, இவ்வளவு காலத்திற்கு உம்ப நம்பிவிட்டது, ஐயோ ஆண்டவரே இது என்ன அப்படி ஒரு சொல்லுங்க. யோசிப்பாரு, சில கிடக்கிற ஆண்டவரே பசுமா வாழ்ந்த என்ன இப்படி உணர்ந்து போட்டிருக்கு, இது என்னப்பா இது தீதி சொல்ல. ஏன்னா அவர்கள் தங்கள் தேவனை சரியாக விசுவசித்தபடியால் கத்தரெல்லாம் பார்த்துக்கொள்ள, அவர் அறியாத எங்களுடைய வாழ்வில் ஒன்று நடக்காத அந்த அழியாத அசைவில்லாத அந்த விசுவாசம் அவர்களை வாழ வைத்திருக்கு. நீயும் நானும் கத்தரை விசுவாசிப்பமாக இருந்தார் ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து நம்மை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆகவே நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். நம்பர் டூ, நெருக்கடிகள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேணும், நம்முடைய பொறுமையை காத்துக்கொள்ள வேணும். படிங்க 5:11, யாக்கோபு 5:11, சீக்கிரம் படிங்க, யாக்கோபு 5:11.
பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
பாருங்க, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. சோ என்ன கவனிங்க, முதலாவது நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், இரண்டாவது பரிசுத்தவான்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்பொழுது தங்கள் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனை சரியாக விசுவாசிக்கிறவன் நெருக்கடியான நேரத்திலும் பொறுமையோடு காத்திருப்பார். ஏன் தெரியுமா, இந்த நெருக்கடிகள் தீர்றதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு குறித்த காலத்தை நியமித்திருக்கிறார். சிஸ்டர், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், உன்னுடைய நெருக்கடியான காலங்கள் தீர்வதற்கு கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை அவர் நியமிச்சிருக்கிறார். அதுவரைக்கும் மௌனமார், பொறுமையார், கர்த்தர்ல நம்பிக்கையார், ஒரு தேவன் உன்னை கைவிட மாட்டார். இப்ப என்ன கவனிங்க, சோ நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய பொறுமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யோபு அப்படித்தான் இருந்திருக்கிறார். யோபு பொறுமை, இவ்வளவு நெருக்கடிகள் வந்தபோது பிள்ளைகளெல்லாம் ஒரே நாளில செத்த பிள்ளைகளப்பா, ஒரே நாளில எல்லாமே இப்படி சுகபலமாக இருந்து வியாதிப்பட்ட செத்து ஆஸ்பத்திரி இருந்தா செத்தது இல்ல, வாட்டசாட்டமாக இருந்த பிள்ளைகள் ஒரே நாளில புத்தண்டு போகணும்னு சொன்னா எந்த தகப்பனால அதை சகிக்க முடியும், பொறுக்க முடியும்? தேவடைய மனுஷன்லவா. அப்ப சூழல் இருக்கல என்ன சொல்றாங்க, இங்க பாரு, நீ கத்தை மேல நம்பிக்கை இருந்து உண்ட பிள்ளை எல்லாம் எங்க, நீ கத்தை மேல நம்பிக்கை இருந்து உண்ட சொத்து சுகம் எல்லாம் எங்க? இந்த உலகம் அவனை பார்த்து கேக்குது, நண்பர்களும் அவனை கேலி செய்கிறார்கள். ஆனா அவரோ பொறுமையாய் கத்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்த, அவன் தன் நாவினாலே அவன் குறை சொல்லவே இல்லை, ஆண்டவரை குறைப்படுத்த இல்லை, அல்லது மற்றவர்களை குறை சொல்லவும் இல்லை. அவனாலதான் இப்படி நடந்தது, இவனாலதான் இப்படி நடந்தது, இவங்கிட்ட பொறாம இவங்கிட்ட இதனால நடந்தது, அவன் மற்றவர்களை குறை சொல்லவும் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் பொறுமையாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது நாம ஹவ் வி ரியாக்ட், எப்படி நாம் ரியாக்ட் பண்றோம், எப்படி நாம் அதை அணுகிறோம், எப்படி நாம் அப்ரோச் பண்றோம் பிரச்சனைகள் வரும்பொழுது. சி தி பீப்பிள் ஆஃப் காட், எப்படி அவர்கள் பிரச்சனைகளை கையாண்டிருக்க, அவர் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுதும் அவர்களை சரியாக கையாள கற்றுக்கொள். அப்பொழுது தேவனுடைய கரமுடைய வாழ்வில் ஒரு கிரியை நடப்பிக்கும். தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவர் மாறவில்லை. தானியலும் தேவன் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்க, யோபு ஆராதிச்ச தேவன் இன்றைக்கு உயிரோடு, தாவீதின் தேவன் இன்றைக்கு உயிரோடு, அவர் மாறவில்லை. உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது பொறுமையை காத்துக்கொள்ள. மூணாவது, ஹலோ, மூன்றாவது நாம் காத்துக்கொள்ள வேண்டியது தெரியுமா? நம்முடைய சுக நேரம். பலருக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? செபிக்கிறதே விட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு நபரோடு பேசிக்கொள்றது, தேவனை அறிந்தவர், தேவ அறிவு அவருக்கு நல்லாக இருக்கு, ஆண்டவரை ஆராதித்தவர், கரநாளைக்கு பிற்பாடு அவரை சந்தித்து உட்கார்ந்து பேசிக்கொள்றது. அவர் பேசின பொழுதுதான் அவருடைய வாழ்வில் இருந்த பின்மார்க்கத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன். டைரக்டாக நான் கேட்டேன், நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஏன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடியா சொல்ற கேளு, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன்னு நான் சொல்லக்கூடாது. நெருக்கடிகள் இல்லாமல் இருந்தாத்தான் நான் ஜெபிக்க, அப்படியாக இருந்தா நாம உண்மையாக ஆண்டவர் தேற்றவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுதும் சொல்லட்டுமா, ஒரு படி மேல போய், நெருக்கடிகள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகமாக ஆண்டவரை தேடு. ஏன் தெரியுமா? பதில் அங்கிருந்து வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கத்திரத்திலிருந்து ஒத்தாசை வரும். உன்னை காக்கிறவர் உறங்க, உன் கால்களை தள்ளாடும். Do you believe it? நீ அதை நம்புறாயா? நீ இதை விசுவாசிக்கிறாய? ஆகவே நான் சொல்றேன் கேளு, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, அது கஷ்டம் இது கஷ்டம், துன்பம் நெருக்கடி சரி போட்டு ஜெபம் பண்ணாம விட்டார். எத்தனை பேர் கடந்த நாட்களில் நெருக்கடிகள் கஷ்டம் சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கீங்க, ஜெபம் பண்ணாம விட்டுருக்கு. பட் எனக்கு தெரியும் கத்திரம் நம்புறி அப்பதான் வந்திருக்கு, ஆனா ஜெபம் பண்ணாம விட்டு பாருங்க. இந்த ஜெபம் தான் தேவனோட நாம உறவாட, கன்வர்சேஷன், கம்யூனிகேஷன். ஜெபம் எனக்கு தெரியும், இங்க உட்கார்ந்து இருக்க உங்களோட பல வாழ்வில சரியான ஜெபம் இல்லை. இப்ப எழுப்பி இப்படி சொல்லுவேன், நான் சொல்லட்டுமா? ஆனா அது உங்களுக்கு வெக்கமா இருக்கு. ஒழுங்காக ஜெபிக்கிறது இல்ல, ஒழுங்காக ஆண்டவரோடு உறவாடுறது இல்ல. பட் யூ பிலீவ் இன் காட், ஆண்டவரை நீ நம்புற, ஆண்டவரை நம்புற. ஆனா உடைய வாழ்வில் ஒழுங்கான ஒரு சரியான ஒரு ஜெப வாழ்வில் தேவனோட சரியான ஒரு உறவு இல்லை, ஆண்டோட சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. அந்த ஐக்கியத்தின் மேன்மேனி இன்னும் சரியாக புரியாத இருக்கதான் உங்க வாழ்வுல வேதனை வல்லமையில்லாத ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறார். யோசித்து பாரு, ஆகவே உடைய வாழ்க்கையில நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது, தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்கா பாரு, நான் சொல்றேன் கேளு, உடைய ஜெப நேரத்தை விட்டுறாத. பிசாசு ஜெப நேரத்துக்கு வைக்கிற வேட்டை குறித்து கவனமாய் படிங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் கேட்டுங்க, 6வது அதிகாரம் தானியேல் 6வது அதிகாரம்
23வது
கையெழுத்து
கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான்
மூன்று
செலுத்தினார்.
30 நாளளவும் உண்மை தவிர தனி ராஜாவை வேறு யாரையாவது ஒருதனை கும்பிட்டா ஆல் அவுட். இப்ப ராஜாவினால முத்திர போடப்பட்டாச்சு. இப்ப யோசிக்க, தானியல் தான் ஞானவான் ஆயிட்டு. இப்ப நான் என்ன செஞ்சிருவேன், ஏன்னா பலகணிகள் எல்லாத்தையும் பூட்டிட்டு, அதாவது ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு, தினம் செய்யறது போல 3 நேரம் நான் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆனா இந்த இவன் என்ன செய்ய தெரியுமோ, திறமுடா ஜன்னல் எல்லா ஜன்னலும் திறந்து விடு, எல்லாரும் பாக்கட்டுக்கு, என்ன தெரியுமோ, பத்திரம் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்குது, ராஜாவை தவிர வேற யாராவது ஒரு ஆளுக்கு முன்பாக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ண ஆள் அவுட். பத்திரம் கையெழுத்து, ராஜாவான கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெரியும். துறவுங்க கதவுகளை பலகணி எல்லாம் திறந்திருக்கு, எல்லாரும் பாருங்கடா, நான் முன் செய்தபடியே இன்றைக்கும் என் முழங்கால்களை முடக்கி என் தேவனை நோக்கி நெருக்கடி வந்திருக்குது. வாசல் மட்டும் வந்துட்டு உயிருக்கு ஆபத்து, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா உயிருக்கு ஆபத்து, கொலை. ராஜாவினாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கு, தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனால் எந்த ராஜாவும் எந்த சட்டமும் எந்த காரியமும் தேவனோடு நான் உறவாடுவதை தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் எந்த சட்டமும் கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் பண்றதை தடுக்க முடியாது, தரத்தை நிறுத்த முடியாது. மரணமே அல்லாமல் தேவனோடு நான் உறவாடுறதை, மரணமே அல்லாமல் தேவனை நோக்கி நான் செய்கிற ஜெபத்தை எவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் தேவன் நோக்கி ஜெபிக்கிறதுனால் என் தலை போனால் போகட்டும், நான் ஆண்டவரை நோக்கி முழங்கால் பட்டிருந்தனால் சிங்க குகைகளை போட்டாலும் போடட்டும், செய்வதெல்லாம் செய்யுங்க, ஆனால் தேவனை நோக்கி செய்கிற ஜெபத்தை, தேவனுக்கு முன்பாக நான் முழங்கால் படுகிறதை, தேவனோடு நான் உறவாடுறதை, தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறது ஒருபோது நிறுத்த மாட்டேன். சொல்ல போனா தானியேலுக்கு அவன் தேவனோடு வச்சிருக்கிற ஐக்கியம் ஜெபம் தன் உயிரிலும் மேலானதாக இருந்திருக்கு. பார், உயிர் போனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்றதை நான் நிறுத்த மாட்டேன். எப்படி இருக்கு? He was a man of God. இப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கு தேவன் வரப்போற காரியங்களை வெளிப்படுத்தின என்ன ஆச்சரியம் இருக்கு? இனி உலகத்துல சம்பவிக்க போற காரியங்களை தானியேலுக்கு ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கார். அப்ப தானியேல் சொன்ன சில காரியங்களை இயேசு கிறிஸ்து உலக முடிவில் குறி சொல்லும் பொழுது கோட் பண்றாரு. ஞானத்தில் சிறந்தவன், சொப்பனங்கள் தரிசனங்களுக்கு அவன் கொடுத்திருக்க வியாக்கியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது நம்முடைய ஜெப நேரத்தை நம்ம விட்டுறக்கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமோ, ஹலோ, என்ன சில பேர் வாழ்க்கையில நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தா என்ன செய்யறாங்க தெரியுமோ, ஓடி எஞ்சிறது விட்டுறோம். ஹலோ, என்ன கேளுங்க, எத்தனை பேர் தெரியுமா ஒரு காலத்துல நல்லா ஓடி செஞ்சாங்க, அதை இப்ப ஓடியும் செய்யறது. ஏன் தெரியுமோ, வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கடிகள் வந்த போது ஓடியும்போ எல்லாம். இப்ப நான் கேட்கிறேன், என்ன அடிப்படையில் நாம கர்த்தர் ஓடிதை செய்யறோம்? ஏன்னா வாழ்க்கையில நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் சொன்னா நான் ஓடியும் செய்ய மாட்டேன், நெச்சாணி ஆண்டவர் ஊழியத்தை செய்யறாய். பேதுருவே, நீ என் அன்பா இருந்தா ஆடுகளை மேய்ப்பாயா? So if you really ஆண்டவரிடத்தில் உண்மையாக நீ அன்பு கூர்வாக இருந்தால் கர்த்தர் ஊழியத்தை செய்ய, இல்லாட்டா leave it. கர்த்தரிடத்தில் அன்பு கூர தெரியாத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருக்கு ஓடியது எதற்கு? அதை ஆண்டவர் அங்கீகரிப்பாரோ, அக்செப்ட் பண்ணுவாரோ? நோ. சொல்ற கேளுங்க, இதுக்கு பல தங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள் என்று சொன்ன உடனே என்ன செய்யறாங்க, ஓடி எத்து விட்டுறாங்க. அதையோ தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே, உடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் உனக்கு கொடுத்த வேலையை, தேவனுக்கு கொடுத்த பணியை, தேவன் உனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை கொடுத்து ஜாக்கிரத. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக வரும் யாவருக்கும் கத்திரத வச்சிருக்க. பீப்பிள், ஒரு வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும், கஷ்டங்கள் வரும், எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றாய் கத்திர அறிவார். ஆகவே ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள், ஒரு பொறுமையை காத்துக்கொள், ஒரு ஜபதேரத்தை காத்துக்கொள், ஊழியத்தை காத்துக்கொள். உடனமான தேவனுடைய தெரிந்திருந்திருக்கிறார், பேசொலி அழைத்திருக்கிறார், முடிவு பணிந்தும் அவர் உன்னை காக்க வல்லவர். வீட்டிலே மகிமையிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நீ காணப்படுவார், தேவனுடைய சமூகத்தில் நீ காணப்படுவார். இந்த பூமியில தான் நெருக்கடி. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், அன்பரே, இந்த பூமியில தானே உமக்காக நான் பாடுகளை அனுபவிக்க முடியும், எனக்காக இத்தனை பாடுகளை பட்டீங்களே, எனக்காக மரணத்தை உத்தரவிட்டீங்களே, எங்கள் அன்பு கொண்டு எனக்காக இத்தனை பாடுகள் பட்டு நிந்தைகள் அவமானங்களை சகித்து எனக்காக மரணத்திலே உங்களுடைய ஆத்மா ஊட்டின உமக்காக இந்த பூமியில தானே உமக்காக பாடுகளை அனுபவிக்கலாம். ஆனால் நான் உங்களை அன்பு கூறுறேன், ஆகவே உம் நிமித்தம் வர்ற பாடுகளை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அப்படித்தான் பழைய பாட்டு பசுத்துவாங்க வாழ்ந்தார். அவங்களுக்கு இயேசுவ தெரியாது, பட் தே பிலீவ் இன் காட். பட் நாமோ அவர்களை விட மறைவாக்கப்பட்டிருந்த ரகசியமாக தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு, இன்றைக்கு மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவருடைய ஆவியை பெற்று தேவனுடைய சத்தியத்தை கையில ஏந்தி சபையில் இருந்து வளர்ந்து வாழுகிற நாம் பிரச்சனைகளை எப்படி நாம் அப்ரோச் பண்றோம், நெருக்கடிகளை எப்படி நாம் கையாளுகிறோம். என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஒருவேளை கலக்கத்தோடு நீ வந்திருக்கலாம், மன தொடர்ச்சியாக வருகிற பிரச்சனைகளால சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு பதில் காணாமல் நீ கலங்கி கொண்டிருக்கலாம். பட் நான் உனக்கு சொல்றேன் கேளு, கத்திரத்துல உறுதியாக இரு, கத்திரத்துல உறுதியாக இரு, ஆண்டவர் இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள். நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, நெருக்கடிகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள், அவருடைய கற்பனைப்படி வாழ்ந்திரு. ஆண்டவர் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், துன்ப நாட்களை நீக்குவார், துக்கங்களை நீக்குவார், புலம்பலை கழிப்பாக மாற்றுவார். நான் சொல்ற கேளுங்க, நம் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து